الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بعشا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من فن سنة حسنة وله أجرها وأجر من عملها إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து லஹங்களையும் சிறப்பான தன் ஆதிக்கத்தெங்கில் வைத்திருக்க கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத் என்னும் கர்ணாமாரியும் ஸலாம் என்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் சையிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முஜனிபீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி நடந்த ஆல ஸஹாபுகள் தாபிஈங்கள் தபிஉ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக யா வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே குறுகிய காலத்தை கொடுக்கப்பட்ட எங்களுக்கு இந்த நாளை ஒரு கண்ணியமான நாளாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பான நாளை அவனுடைய ரஹ்மத் அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு இடத்தில இருந்து கழிப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுக்கு கடமையாக தந்திருக்கிறானோ அவைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றாக தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவது அவங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே நம்மெல்லாம் எந்த ரப்பின் மீது பூரணமான முறையில் ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி சிருஷ்டிகளை படைத்து வைத்திருக்கிறான். அந்த சிருஷ்டிகளில் எங்களையும் ஒருவனாக ஆக்கக்கூடிய சக்தி அவன் கையில இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த சிருஷ்டிகளிலே ஒன்றாக ஆக்காமல் அனைத்து சிருஷ்டிகளை விடவும் படைப்பினங்களை விடவும் எந்த படைப்பினத்தை ரொம்ப உயர்வான நிலையில் அவன் மதிக்கிறானோ எந்த படைப்பினத்தின் மீது அவன் கிருபை காட்டியிருக்கிறானோ அந்த அதிகமான கிருபை நிறைந்த ஒரு மனித குலத்திலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை ஆக்கி நாமெல்லாம் எப்பொழுதுமே அந்த மேலான ரப்புடைய இரக்கத்தோடு வாழ வேண்டும். இம்மையிலும் அந்த ரப்புடைய இரக்கத்தோடு வாழ வேண்டும், மறுமையிலும் அவருடைய மேலான இரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு சீரான சிறப்பான ஒரு அருமையான தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, அல்லது அண்மை காலத்திலே வந்த ஒரு மார்க்கமும் அல்ல. இன்ன தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த ரப்பு இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்குகிறானோ எந்த ரப்பு அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறானோ அந்த ரப்புடைய இந்த தபாரக வ தஆலாவினால் தரப்பட்ட ஒரு அருமையான மார்க்கம் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படியான மார்க்கத்துடைய கொள்கை இருக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுல எந்த ஈமான் எந்த விடயங்களில் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அருமையான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஆதாரங்களின் மூலமாக அவருடைய ஆயாத் என்று சொல்லக்கூடிய அச்சாட்சிகள் மூலமாக எங்களுக்கு உறுதிப்படுத்தி தயாரிக்கிறார். ஏனென்று சொன்னால் மனிதன் என்ற அழைப்பிலே சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம், சில விடயங்கள் நடக்குமா என்று கூட கேள்விகளோடு பார்க்கலாம். அல்லாஹ் இப்படி சொல்லி வைத்திருக்கிறானே, அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்றெல்லாம் சில நேரங்களில் என்ன செய்வோம், அதாவது நாங்கள் கேள்விகளோடு பார்ப்போம். ஆனா ரப்பல் இஜ்ஜத் தபாரக்கத்தால அந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அருமையான குதிரத்துக்களை புனிதமான குர்ஆன் மூலமாக அழகான முறையிலே வெளிக்காட்டுகிறான். மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கை கம்பை வீசினார்கள், அது பாம்பாக மாறிய வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரு ஒட்டக குட்டி அதனுடைய தாயுடைய வயிற்றிலே இருந்துதான் வழிபெற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு கல் மலையிலே இருந்து ஒரு ஒட்டக குட்டியை வழிபெற செய்வதாக இருந்தால் அது அவனுடைய மாதிரிய சக்தியா இல்லையா என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு அருமையான நிலைமையை எங்களுக்கெல்லாம் சொல்லித் தருவதற்காக வேண்டித்தான் நம்முடைய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டியாகி தந்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டார்களோ அதுக்கு முன்பு இருந்து முன்புள்ள மார்க்கத்தை உடையவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பற்றி என்ன செஞ்சாங்க, தெளிவான முறையிலே புரிந்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையாரை கூட கொல்வதற்கு தயாராயிருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு 9 வயசு இருக்கும். தன்னுடைய அருமை சாச்சா அபு தாலிபோடு சிரியா நாட்டுக்கு வியாபார நோக்கமாக செல்கிறார்கள். தன்னுடைய அபு தாலிப் சாச்சாவோடு சிரியா நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு கிறிஸ்தவ மடாலயத்திலே தங்குகிறார்கள். இணைப்பார்வதற்காக அங்கு இருக்கிறார்கள். அந்த மடாலயத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சாதர் தலைமை மதுகுரு இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று நோக்கிறார், ஆழமாக பார்க்கிறார், அவருடைய உடம்பை பார்க்கிறார், அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்க்கிறார். அந்த பக்கரிடத்திலே கேட்கிறார், இந்த சிறுவன் யார் அப்படி என்று சொல்லி அபு தாலிப் சொன்னார், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என் சகோதரிய மகன் என்று சொன்னார். நிச்சயமாக இவரை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், இவருடைய உடம்பிலே அவருடைய புயத்திலே ஹாத்தமு நுபுவா இறுதி நபியுடைய முத்திரை இருக்கிறது. நான் பார்க்கிறேன், இவர் இருக்கின்ற பொழுது மேகங்கள் அவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன, மரங்கள் தன்னுடைய மரியாதையை செலுத்துகின்றன. இந்த நிகழ்வுகளை முன்னுள்ள வேதங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். நிச்சயமாக இது கடைசி நபிக்கு மாத்திரம்தான் வரும் என்று படித்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த சிறுவர் நிச்சயமாக காப்பாற்றப்படக்கூடியவர். இவரை தேடி யூதர்கள் எல்லாம் அலைந்து திரிகிறார்கள். எதற்காக வேண்டி, இவரை கொலை செய்வதற்காக வேண்டி. பத்திரமான முறையில் இவரை உங்களை ஹிஜாஸ் நாட்டுக்கு மக்கமான அடுத்து கொண்டு சென்று விடுங்கள் என்று அந்த புஹைரா என்ற மதகுரு சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உறுதியானது என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் கொலை செய்வது மாத்திரமல்ல, இது சிறுவ காலத்திலே நடந்த சம்பவங்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் கூட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அருமையான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படியாவது நபியை கோபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான விவாதங்களையும் தர்க்கங்களையும் ஏற்படுத்தின வரலாறும் இருக்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே யூத கிறிஸ்தவ இனத்தை சேர்ந்த சிலர் வருகிறார்கள். வரக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாவிடத்திலே சில கேள்விகளை கேட்டு ரசூலுல்லாவை வணக்க வேண்டும், ரசூலுல்லா நபி இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில விடயங்களை ஆலோசனை செய்துவிட்டு சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் 3 விடயங்களை கேட்கிறோம், அந்த விடயங்களுக்குரிய விடைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், கிட்டத்தட்ட 309 வருடம் குகையிலே தங்கி இருக்கிறார்கள் சில வாலிபர்கள், அந்த வாலிபர் குகை சகோதரனுடைய வரலாறுகளை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும், அந்த குகைவாசியுடைய சம்பவத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், எப்பொழுது நடைபெற்ற சம்பவம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை இவர்கள் கேட்கிறார்கள். இரண்டாவதாக கேட்டார்கள், ஹஜ்ரே என்பவர் யார், அவரை பற்றி உள்ள விடயங்கள் என்ன, அந்த ஹஜ்ரு நபியுடைய அந்தரங்கங்கள் என்ன என்பதையும் நீங்கள் விளக்க வேண்டும். மூன்றாவதாக கேட்டார்கள், துல்கர்னைனுடைய வரலாறை நீங்கள் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் பழமை நிறைந்த வரலாறு. இந்த முஹம்மதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முடியாது. ஆகவேதான் இதை அவர் இயலாமல் போய்விடும். ஆகவேதான் இவரை எப்படியாவது மடக்கி விடலாம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் திட்டம் போட்டுத்தான் இதை வந்தார்கள். அல்லாஹுடைய ஹபீப் அல்லியா உலகத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், மரத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், மனிதனுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், அனைத்து இனத்துக்குமே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரஹ்மத்துலில் ஆலமீன் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அழகான முறையில இந்த வரலாறுகளை தரமான முறையில படித்து கொடுக்கிறார். வேளாண்மர்களே, இந்த வரலாறு வரலாறு மட்டுமல்ல, இன்றைய காலத்திலே கூட மார்க்கம் என்பது தேவையில்லை, மறுமை என்பது கிடையாது, மறுமையை பற்றியுள்ள சிந்தனை தேவையில்லை என்று சொல்லுகிறார்களே, அத்தனை நாத்திகவாதிகளும் இந்த சம்பவங்களை நிச்சயமாக மனதில் ஆழமாக படித்துக் கொள்ள வேண்டும். அழியாத குர்ஆன் அன்று முதல் இன்றுமே உலகம் இருக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய சம்பவங்கள், அப்படியான அருமையான சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி படிப்பினையை தருகிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆகாரம் இல்லாமல் சாப்பிடாமல் குடிக்காமல் தங்கியிருந்தார்களே, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைத்தானே, அந்த 309 வருடம் குகையில இருந்த அஸ்ஹாபுல் கௌஃபை பற்றியும் அவருடைய வரலாறு எழுதப்பட்ட ரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று கல்லும் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஆச்சரியமான சம்பவங்கள் என்று சொல்லியா நீங்க நினைச்சுக்கிறீங்க? இது யாரு கேட்கிறது? அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்கிற. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க 309 வருடம் குகையில இருந்த மக்கள் அவருடைய வரலாறு எழுதப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஆச்சரியமான சம்பவம் தான் என்று கேட்கிறீர்கள்? இதைவிடவும் ஆச்சரியத்தை அந்த ஆச்சரியங்களால் வாக்கி வைத்திருக்கிறார். வானத்தை பூமியை படைத்து ஆச்சரியம் இல்லையா? நம்முடைய சுபஹானல்லாஹ், நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். 309 வருடம் குகையிலே யாருடைய சுயம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் தூங்கிய அந்த மக்களை அல்லாஹ் எழுப்பி எங்களுக்கு காட்டுவதாக இருந்தால் இது ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், இதையா ஆச்சரியமா பார்க்கிறீங்க? இதைவிடவும் ஆச்சரியத்தை உலகத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, அரபு நாட்டிலே பாலைவனத்திலே பயணம் செய்கிறது அந்த பாலைவன கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் என்று சொன்னால், இந்த ஒட்டகம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 7 அல்லது 8 நாளுக்கு தேவையான உணவுகளையும் நீர்களையும் தன்னகத்திலே வைத்துக் கொண்டு 7 நாட்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு பலம் பலம் வாய்ந்த ஒரு மிருகம் தான் அந்த ஒட்டகம் என்று அல்லாஹ் அல்லாஹ்தான் கேட்கிறான். இப்படியான வருடம் அந்த குகையிலே தங்கியிருந்த மக்களுடைய சம்பவம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அழகான முறையில கேட்டு அந்த வரலாறுடைய படிப்பினையை எங்களுக்கு சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே அனுப்பப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜில் வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் இன்ஜில் வேதத்தையும் அந்த மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, சாதாரண மக்கள் மாத்திரமல்ல, அந்த காலத்தில் அரசாட்சி செஞ்சார்களே அரசர்கள் அதிகாரிகள் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் போதனை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். மறுமை ஒன்று இல்லை, நல்லவைகள் நாம் நினைத்தான் மார்க்கம். அது மாத்திரமல்ல, அவரிடத்திலே சிலை வணக்கம் இருக்கிறது, அஸ்னாம் சிலைகளிடத்திலே உதவி தேடுவது, சிலைகளை வணங்குவது, விதம் விதமான விடயத்திற்காக விதம் விதமான சிலைகளை வைத்துக் கொள்வது போன்ற வணக்கம் அவரிடத்திலே அதிகமாக இருந்தது. கொள்ளையடிப்பது, பழிப்பறி கொள்ளை போன்ற கெட்ட செயல்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்படியான ஒரு காலத்திலே தான் இத்தாலி நாட்டுடைய ரோம் நகரத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 249 ஆண்டுக்கும் 251 ஆண்டுக்கு இடையிலே தக்கியானூஸ் என்ற ஒரு மன்னன், அனிகாரம் அநியாயம் மன்னன், அவன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். இந்த தக்கியானு சொல்லிக்கிறாரு, இவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, முதலாவது கிறிஸ்தவ மதத்தை தலைவர் எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சான். அவருடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் சிலையை வணங்க வேண்டும், சிலையிடத்தில் எல்லாம் உதவி தேட வேண்டும், அதை தவிர வேற எந்த மார்க்கமும் கிடையாது. அப்படி யாராவது சிலை அல்லாத ஒருவரை நம்பி வாழ்ந்தால் அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும். அந்த தண்டனை பலவே சிலை இருந்தது. எவ்வாறு என்று சொன்னால், சில மக்களை கொலை செய்து விடுவார், சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் கொலை செய்து விடுவார். அப்படி இல்லை என்று சொன்னால், சிங்கம் கரடி போன்ற மிருகங்களுக்கு மத்தியில் அதை போட்டு அவைகள் எல்லாம் கடித்து குதிர பார்த்து மகிழ்வோடு இருப்பார். இன்னும் சடலுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவென்று சொன்னால், இரும்பை பழுக்க காட்சி உடம்பிலே சுடத் தொங்கி விடுவார். ஒரு பக்கத்தால குத்தினால் மறுபக்கத்தால் அந்த இரும்பு வலி வந்துவிடும். இப்படி பரவார முறையிலே ரொம்ப அட்டகாசம் பண்ணினால் அந்த தக்கியானு சொன்ன மன்னன், இதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் சிலையை வணங்குங்கள், சிலை மனசற்று தான் சரியு என்று சொல்லி அதிலே அவன் ஆச்சரிய ஆரம்பித்தான். இந்த காலகட்டத்திலேதான் கிருபையினால அந்த தக்கியானோ சென்ற மண்ணுடைய அவையிலே சில வாலிபர்கள் இருந்தார்கள். அந்த வாலிபர்கள் சிறப்பு சிறப்பான வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது. இன்னஹும் பித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஜித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் அழகான முறையை சொல்லி காட்டுகிறான். யாரு தெரியுமா வாலிபர்களே, இன்றைய வாலிபர்களும் சிந்திக்க வேண்டும். இன்னஹும் பித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், எதுக்கும் அஞ்சாத மக்கள், எதுக்கு மஞ்சள் பத்திரம், அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறோம். எந்த நாகரீகம் வந்தாலும் சரி, எந்த பொருளாதார வசதி வந்தாலும் சரி, எப்படியான பாக்கியம் கிடைத்தாலும் சரி, அல்லாவை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை மாத்திரம்தான் வணங்குவோம் என்று உறுதியோடு இருந்த மக்கள். அதனால அல்லாஹ் கொடுத்த சிறப்பு நெகிரீனா, அவனுக்கு சிறப்பான நேரான வழிகளை நாம் அவனுக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தோம். இங்கே சிந்திக்க வேண்டிய நிறைய விடையம் இருக்கிறது. வாலிப வயசின் காரணமாக பலவிதமான அசிங்கமான வேலைகள், ஆடம்பரமான வேலைகள், ஆபாச நிகழ்வுகளை ஈடுபட்டால் தான் எங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று நம்பக்கூடிய வாலிபர்களை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த வாலிபர்கள் எல்லாம் அப்படியான நிலைமை இருந்தும் கூட ஆமனோ விரப்பையும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த வழிதான் சிறப்பு என நினைத்தார்கள். வஜிதினாகும் ஹுதா, அவருக்கு நாம் நேரான வழிகளை அதிகப்படுத்திக் கொடுத்தோம் என்ற கருத்தை தமிழ் தெளிவான முறையில சொல்லி காட்டுகிறார். இப்படியான அருமையான வாலிபர்களிடத்திலே அந்த தக்கியானு மன்ன என்ன சொன்ன தெரியுமா, நீங்கள் எல்லாம் சிலைய வணங்கணும், இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வணங்குங்க, இல்லை என்று சொன்னால் மர்ம நாள் ஒன்று இல்லை, முன்னைய வேதங்களை நம்பாதீர்கள், அல்லாஹ் ஒருவன் இல்லை, நபியுடைய வாழ்க்கை தேவையில்லை, அப்படியான ஒரு மார்க்கமே இல்லை, நீங்கள் சிலையை வணங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கடுமையா தண்டிப்போ, அப்படி என்று சொல்லி அந்த தக்கியானு சுமன்னன் ரொம்ப எச்சரிக்கையோடு சொன்னான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அழகான முறையில குறிப்பு காட்டுகிறான். இந்த வாலிபர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி லன் நதுவ மின் தூனிஹி இலாஹன் லக்கத் குல்னா இதன் ஷட்டதா. என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ரப்பு அந்த வானத்தையும் பூமியையும் படைத்தானே அவன்தான் எங்களுடைய நாயகன். இந்த சிலைகள் அல்ல, நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலைகளை வணங்குவதற்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க போறாங்க இல்ல, எங்களுடைய மார்க்கம் அருமையான மார்க்கம், அப்படி அல்லாவுக்கு அல்லாத ஒன்றை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், விரும்பாத ஒரு விடயத்தை செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமா நாங்கள் தகாத மக்களாக அல்லாவிடத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களாக மாறிவிடுவோம் என்று ரொம்ப அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் அந்த மன்னனின் மத்தியிலே அந்த வாலிபர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை நான் சிந்திக்க வேண்டிய நிறைய படிப்பினர் இருக்கிறது. அல்லாஹுடைய கிருபையினால இந்த வாலிபர்கள் யார், இவர்கள் யார் என்பதை பற்றி குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்லுகிறது. நஜரான் நாட்டை சேர்ந்த சில கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விவாதிப்பதற்காக வந்தாங்க. அந்த விவாதிக்கக்கூடிய அறிஞர்கள்ல முக்கியமான ரெண்டு பேர், சையீத் என்று சொல்லியும் ஆத்தர் என்று சொல்லியும் ரெண்டு பேர் வந்தாங்க. இப்படி ரெண்டு பேரும் விவாதித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த இந்த குகைவாசிகளை பற்றி உள்ள சம்பவம் அங்கே வந்தது. அந்த சமயத்தில் செய்தி சொல்கிறார், செய்தி என்ற அந்த கிறிஸ்தவ பாதிரி சொல்றாரு, குகைவாசிகள் மூன்று பேர் தான், நாலாவது அவங்களோடு கூட வந்துச்ச ஒரு மிருகம், அந்த மிருகம் தான் நாலாவது, எல்லாம் சேர்த்து பார்த்தா நாலு பேர் தான் அடிச்சுனார். அந்த சமயத்தில் ஆக்கல் என்பவர் சொல்வார், இல்ல மூணு பேரு நாலு பேர் அல்ல, அவங்க அஞ்சு பேரு, அதோடு சேர்த்து அந்த மிருகம் ஆறு, ஆறு பேரு தான் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க அவர்கள் என்ன செய்தார்கள் முடிவு கட்டினார். அங்கே இருந்த முஸ்லிம்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் சொன்னார்கள், அதாவது ஆறு பேர் அங்கே வரக்கூடிய நாலு அஞ்சு பேர் அல்ல, எல்லாமாக ஏழு பேர் என்று சொல்லி அழகான முறையில் சொன்னார். குர்ஆன் இந்த விடயத்தை தெளிவான முறையில் சொல்லுகிறது. குர் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம் மா யஅலமுஹும் இல்லா கலீல். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, இந்த அஸ்ஹாபுல் கஃப் குறைவாசிகளுடைய சம்பவம் இருக்கிறது, இதிலே கடந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் என்பதை அல்லாஹ்தான் நம்ப அறிந்தவராக இருக்கிறான். மா யஅலமுஹும் இல்லா கலீல். இருந்தாலும் இந்த அறிவை பற்றி சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப கொஞ்சமான அறிஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று குர்ஆன் அழகான முறையிலே சொல்கிறது. இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்றான் இல்லையா அஸ்ஹாபுல் கஃபுடைய வரலாறு அறிந்தவர்கள், அவருடைய தொகையை பற்றி அறிந்தவர்கள் கொஞ்சம் பேரும் இருக்கார்கள் சொல்லி, அந்த கொஞ்ச அறிஞர்கள் சிறிய அறிஞர்கள் நானும் ஒருவராகத்தான் இருக்கிறேன். இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க என்னமாக ஏழு பேர் தான் இந்த அளவுக்கு என்று சொன்னால் பேரையும் சொல்றாங்க. ஒருவர் மிக்சன் மீனா என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாரிபர், இரண்டாவது தம்லீஹா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான வாரிபர், மூன்றாவது மர்தூனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், நாலாவதா பைனூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், நாலா ஐந்தாவதா சாரி யூனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், ஐந்தாவதா தன்வானிஸ் என்று சொல்லக்கூடியவர், ஆறாவதாக அதாவது கஸ்மி என்று சொல்லக்கூடியவர், அதோடு குத்திமீர் என்று சொல்லக்கூடிய அந்த மிருகமும் சேர்ந்து வந்ததாக அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வரலாற்றிலே தெளிவான முறையிலே சொல்லிக் காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தஃப்ஸீர் ஹாஜி அதாவது தந்த ஹக்கானி போன்ற தஃப்ஸீரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அஸ்ஹாபுல் கஃபுடைய அந்த வாலிபர்கள் இருக்கிறாங்களே, இந்த தக்கியானு சென்ற மண்ணிடத்தில் என்ன செஞ்சாங்க இவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இந்த அரசன் சொன்னான், வாலிபர்களே நீங்க வாலிபர்களாக இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களை விட்டு வைக்கிறேன், சில அவகாசம் தருகிறேன், அந்த கால அவகாசத்துல நீங்க சிலையை வணங்குவதற்கு முடிவடையுங்க, இல்லை என்று சொன்னால் கடுமையான தண்டனை தருவேன் என்று சொல்லி இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவன் வெளியே போய்விட்டான், வெளியூருக்கு போய்விட்டான் இந்த மதமாற்றம் செய்வதற்காக வேண்டி. இந்த நேரத்திலேதான் இந்த வாலிபர்கள் பார்க்கிறார்கள், அரசனிங்களை விட்டும் சென்று விட்டான், நாங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கிறோம், அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலை எக்காரணம் கொண்டும் செல்ல முடியாது, செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி அவர்கள் நினைச்சார்கள். ஊரை விட்டுமே வெளியே போய்விட்டார். எங்க போனாங்க, துருக்கியில் இருக்கக்கூடிய சமர்மான் என்ற ஊருடைய ஒல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அப்சுஸ் என்ற ஊருக்கு சென்றார்கள். அங்கே ஒரு மலை இருக்கிறது, அந்த கிட்டத்தட்ட அதாவது துருக்கியில இருந்து 20-25 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய ஒரு மலையிலே போய் சேர்ந்து விட்டார். அந்த மலையில போய் உட்காருவோம், இதே அதாவது இந்த மண்ணால எங்களுக்கு முடியாது, அல்லாவுக்கு விரோதமாக நடக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு எப்படியுமே உதவி செய்வார், யார் என்னத்தை சொன்னாலும் பரவாயில்ல, மார்க்கம் தான் எங்களுக்கு தேவை, ஹக்கு தான் தேவை, இந்த அமைப்பில் நாங்கள் போவோம் என்று சொல்லி முடிவு கட்டினர். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த சமயத்தில் அந்த ஏழு வாலிபர்களும் பேசிக் கொண்டதை குர்ஆன் அழகான முறையில் சொல்கிறது. என்ன செய்வோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வேலையை செய்வோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வேலையை செய்வோம், அல்லாஹ் எப்பொழுதுமே எங்களுக்கு ரஹ்மத்தை தந்து கொண்டே இருப்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான், நம்முடைய அனைத்து காரியங்களும் இணைவாக்கி வைப்பான், நம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த வாலிபர்கள் சில மட்டாக்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய வாலிபருடைய நிலைமையை பார்த்துக் கொள்ளுங்க, வாலிபர் கூட்டம் ஒன்று சேர்ந்தா நம்ம என்ன திட்டம் போடுறோம், உமாவாப்புக்கு தலைமை வெளியே வந்துடுங்க, இல்ல உமாவாப்ப நிறைய சந்திரிக்கு தானே, நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம எல்லாம் கொஞ்சம் சூடா கொண்டாடுவோம், இந்த அளவுக்கு என்று சொன்னால் அதாவது விடுமுறை காலங்களிலே கூட்டமாக செல்லக்கூடிய வாலிபர்கள் மஸ்ஜிதுகளை மனசில கூடத்துக்கு மாத்திரம்தான் பயன்படுத்துறாங்க. அல்லாஹுடைய மஸ்ஜித் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு கூட போகவில்லை, கையிலே மதுபோத்தலோடு வேறு பல தீய பழக்கங்களோடு வாலிபர் கூட்டம் செல்கிறார்கள், தாத்தோடைய சண்டையை திருடி கொண்டு சென்று விட்டார்கள், தாய் தந்தையுடைய மனவேதனையோடு சென்று அங்கே கழிக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு வேதனைக்குரிய விடயம். அந்த வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் அந்த அருமையான வாலிபருடைய வார்த்தைகள் இருக்கிறது. சொன்னார்கள், நாம் எல்லாம் அல்லாவுக்கு அவனுடைய கோயிலே போய் ஒதுங்குவோம், அல்லா நம்மளுக்கு தேவையான ரஹ்மத்துக்களை தருவான், நம்மளுக்கு அனைத்து விடயங்களையும் இலவாக்கி வைப்பான், அல்லாஹ் எங்களை படைத்தவன் ஒரு போரும் கைவிட மாட்டான்,
என்ற உறுதியான எண்ணத்தோடு அந்த வாலிபர் என்ன செய்தார்கள், அந்த குகையிலே போய் இருந்து கொண்டார்கள். இந்த சமயத்திலேதான் அவரிடத்திலே அந்த ஏழு நபர்கள், ஏழு பேர்கள், ஒரு சிறப்பான வாலிபர்கள் ஒருவர் இருந்தார், தம்லிஹா என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் என்ன செய்யறது, வெளியே போய் உணவு வாங்கிட்டு வாரது, மக்களுடைய விடயங்களை வந்து சொல்வதெல்லாம் அவருடைய முறைதான். இப்படியான காலகட்டத்தில் அந்த தம்லிஹா வெளியே போவார், அவர் விடயங்களை வந்து சொல்லுவார், உணவுகளை வாங்கி கொடுப்பார். இந்த சமயத்திலே தான் என்ன செஞ்சு அந்த தக்கியானு சென்ற அதிகார அரசன், சிலைகளை வணங்குங்கள், இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள், இஸ்லாம் உங்களுக்கு ஒரு மார்க்கம் அல்ல என்று உறுதியாக சொன்னானே அந்த தக்கியானு சென்ற அரசன் வந்திருக்கிறான், நம்மளை பற்றி விசாரிக்கிறான், நம்மளை கொலை செய்வதா முடிவு கட்டிருக்கிறான் என்ற கருத்தை இந்த இளைஞர் தம்லிஹா என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபர் அந்த அந்த பிள்ளைகளுக்கு சொல்றார். அவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அல ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரமல்ல, இவங்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு சொன்னார், உங்களோட பிள்ளையுடைய விடயத்தில் நீங்க பிள்ளைகளை கூட்டி வரல என்று சொன்னா உங்களை ஊர்ல எரிக்க விட மாட்டேன், உங்களுக்கு எந்தெந்த தண்டனை தரவும் அத்தனை தண்டனையும் தந்துதானாக, அவைகளுடைய பிள்ளைகளை ஒழித்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன. அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தெரியாது இன்னென்ன குகையில தான் அவங்க இருக்கிறாங்க, இந்த குகையில தான் இருக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னாங்க. இந்த விடயம் அனைத்தையுமே இந்த தம்லிஹா என்ற சகோதரர் நம்முடைய ஏனைய சகோதரருக்கு சொன்னார். அந்த சமயத்தில் எல்லாரும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுங்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை இறக்கி செய், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, உனக்கு மாற்றமான விடயங்களை இறங்க இந்த அரசர் எங்களை துடிக்கிறார், எங்களை அநியாயப்படுத்த நினைக்கிறான். யா அல்லாஹ், உனக்காக வேண்டியே புறப்பட்டு விட்டு உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றின ஒரு காரணத்தினால் இந்த மக்கள் இந்த அநியாய காரண அரசனங்களை கொலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ரெடியாயிருக்கிறான். ஆகவேதான் அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்து ரஹ்மத்தை இறக்கி வைப்பாயாக. அது மாத்திரமல்ல, எந்தெந்த காரியங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற சீர்மையான நேர்மையான வழிகளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருவாயா என்று அந்த குகையில இருந்து அந்த வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க, அதாவது அழ ஆரம்பிச்சாங்க. இப்படியான நிலைமையிலே தான் அந்த தக்கியானு சென்ற மன்னன் பார்த்தான், அவர் அந்த பெற்றோர் காட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த குகைக்கு போய் என்ன செஞ்சான், அந்த குகை வாசல் அப்படியே மூடிவிடும், இப்படியோ ஹலாக்காயிடட்டு, என்னுடைய அதிகாரத்தில இருந்து மார்க்கத்துக்கு இன்னுடைய மார்க்கத்துக்கு சிலை வணக்கத்துக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் அழிந்தே விட வேண்டும் என்று சொல்லி அந்த குகை வாசலை என்ன செஞ்சிட்டான், அப்படியே முடித்தான். அல்லாஹ் மார்க்கம் இல்லையா, அல்லாஹ் நம்மளை படைத்தவன் உதவி செய்யாமலா இருப்பான், எப்படியெல்லாம் நிராட்சியமா உதவி செய்யறான். பத்ர் போர்க்களத்துல அருமையான சஹாபாக்களுக்கும் குறைசலுக்கும் இடையில நடைபெற்ற அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான் தெரியுமா, பார்வையான உதவி செஞ்சிருக்கிறான். பார்வையான முஸ்லிம்கள் அருமையான சஹாபாக்கள் ஏனையவர்களை குறைசியர்களை பார்க்கிறாங்க, குறைசியர்கள் இந்த முஸ்லிம்களுடைய கண்ணுக்கு ரொம்ப சொற்பமாக தந்துடுறாங்க. ஆயிரம் பேர் ஆயிரம் பேரா விலங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் மாயத்தா விலங்கு. அதே நேரத்தில் குறைசியர்களுக்கு முஸ்லிம்களுடைய 300 பேரும் ஒரு 50 பேர் மாதிரிதான் விலங்கு. ஆனால் ரெண்டு பேருடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தினான், முஸ்லிம்களுடைய மனசிலே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தினான். நம்ம எல்லாரும் போய் யுத்தம் செய்யும் அருமையான சஹாபாக்களுடைய மனசில், குறைசியருடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தினான். குறைசியர் தலைமை சேர்த்து உள்ளவர்கள் சொன்னாங்க, நீங்க சின்னாக்கள் போய் யுத்தம் செஞ்சீங்க, கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க முகமது ரயாக்கள், நாங்க கொஞ்சம் பேர் எந்த கொள்வோம், அப்படி என்று ஏற்படுத்தினான். அல்லாட உதவி எப்படியெல்லாம் வருகிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, குகை அடைக்கப்பட்டு விட்டது, அல்லாட உதவி இப்பொழுதுதான் வர ஆரம்பிக்கிறது. இந்த தக்கியானோஸ் என்று சொல்லக்கூடிய அதிகார குடித்த மன்னன் இருக்கிறானே, இந்த மன்னனுடைய அவையிலே இரண்டு அதிகாரிகள் இருந்தாங்க, ரெண்டு சேவகர், ஒருவருடைய பேர் பைத்ரூஸ், மற்றவருடைய பேர் ரூனாஸ் என்று சொல்லக்கூடிய. இவங்க மறைமுகமானவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மறைமுகமானவர்களே, இஸ்லாத்தை வெளிக்காட்டவில்லை, தெரிகிறது இல்லையா, ஏழு சகோதரர்களுக்கு நடைபெற வேண்டிய விஷயம் தெரிகிறது. அதனால இந்த ரெண்டு அதிகாரிகளும் ரொம்ப பத்திரமாக இருந்தார்கள். இவர்கள் செய்த வேலை என்னவென்று சொன்னால், இந்த வாலிபருடைய பெயர்கள், அவர்களுடைய தந்தையாருடைய தாயுடைய பெயரெல்லாம் எழுதி ஒரு கல்லிலே பதிச்சு, அந்த கல்லை ஒரு செம்பினால் ஆக்கப்பட்ட பெட்டியிலே வைத்து, எப்பயாவது ஒரு காலத்தில் அல்லாஹ் நிச்சயமாக இந்த அருமையான வாலிபருடைய வரலாற்றை வெளிப்படுத்துவார் என்ற ஒரு உறுதியோடு அந்த இடத்திலே வைத்து விட்டார்கள். அந்த இடத்திலே வைத்து விட்டு வந்து விட்டார்கள். அல்லாஹுடைய கிருபையினால சில நேர காலங்கள் போய்விட்டன. கிட்டத்தட்ட 309 வருடம் அல்லாஹு தஆலா அந்த குகையிலேயே அந்த வாலிபர் இருந்தார்கள். அழகான முறையில் சொல்லுகிறது. அலா ஆதானி, அவருடைய காதுகளிலே அடித்து பல வருடங்கள் அங்கே தங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் என்ன, அரேபியர்கள் யாரையாவது தூங்க வைப்பதா இருந்தால் அவங்க காதில் அடிச்சிட்டோம் என்று வார்த்தை தான் வாய்ப்பாங்க. குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது. அவங்க காதில் அடிச்சோம் என்று சொன்ன என்ன, தூங்குகின்ற ஒருவனுக்கு எதுவுமே விளங்காது, என்ன சம்பவம் நடக்கிறது என்பதே விளங்காது. அதனாலதான் அந்த வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே இது அரபியருடைய வார்த்தையை வைத்துத்தான் அவங்களை பல வருடங்களாக தூங்க வைத்தோம் என்று அருமையான முறையில் சொல்லுகிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஒரு சாதாரணமானது அல்ல, விஞ்ஞானமும் நிறைந்ததுதான், பொருளாதாரமும் உள்ளதுதான், மனிதனுடைய வாழ்க்கை அனைத்தும் அதில் அடங்கி இருக்கிறது. நாங்கள் தான் அதை தேடி பார்க்கறது கிடையாது. ஏன் குர்ஆனை மடக்கி ஒரு பக்கத்தால் வைக்கிறோம். இந்த அளவுக்கு தெளிவா வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அண்மையிலே கேள்விப்பட்டேன், ஒருவருடைய சக்கராத்துடைய நிலைமை, ஒரு தாயார் வஃபாத்தாக போறாரு, நாங்கெல்லாம் எவ்வளவு கவலைப்படுவோம். யா அல்லாஹ், சூரா யாசின ஓதி அவருடைய பரக்கத்தினால இந்த சக்கராத்துடைய நிலைமை இலேசாக்குவே என்று கண்ணீர் விடக்கூடிய நேரம். அப்படியா நேரத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா, சேப்பிக்கோட் ரெக்கார்டில் குர்ஆனை ஓத வைத்து விட்டு வெளியிலே கைவாரிலே இருக்கிறார். சுபஹான் அல்லாஹ், இப்படியான மனங்கொண்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளும் பிள்ளைகளை காட்ட பிள்ளைகளாக ஆகினால் நம்முடைய நிலைமை எப்படியாகும் என்பதை ஏன் சிந்திக்கிறீர்கள்? உங்களை எல்லாம் பெற்று வளர்த்து நெஞ்சோடு அழைத்து உயிரை சுத்தமாக மதித்து உங்களை வளர்த்தார்களே அந்த பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுக்கான இப்படியான அநியாயம் செய்கிறீர்கள், அந்த குர்ஆனையா இப்படி ஒதுக்கிறீர்கள்? ஆகவேதான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அந்த அருமையான குர்ஆன் ஒன்றை மாத்திரமல்ல, அனைத்து விடயங்களையும் பொழுந்திருக்கிறது. ஆகவே 309 வருடம் அங்கே செஞ்சார்கள். இந்த விடயத்தை அறிஞர்கள் சரித்திர ஆசிரியர்கள் தெளிவான முறையில் சொல்கிறார் என்று சொன்னால், சந்திர கணக்குக்கும் சூரிய கணக்குக்கும் இடையிலே கிட்டத்தட்ட சந்திர கணக்கு வருடத்திலே 11 நாட்கள் கூடுதலாக இருக்கிறது. 11 நாட்கள் சந்திர கணக்கு கூடுதலாக இருக்கிறது. அவ்வாறு நாம கணக்கு பார்த்து வருகின்ற பொழுது முழு கணக்கையும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலேயே 365 நாளை வச்சு பெருக்கி பார்த்தால் இந்த 9 வருகிறது. ஆகவேதான் குர்ஆன் என்ன சொல்லுது, 309 வருடம். இதை கணக்கு பார்த்துத்தான் அழகான முறையில் 309 வருடம் அந்த இடத்திலே நாங்கள் அவங்களை என்ன செஞ்சு வைச்சோம், நாங்கள் அவர்களை தூங்க வைச்சோம் என்று சொல்லி குர்ஆன் அழகான முறையில் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த குகையில நடந்த ஆச்சரியமான சம்பவத்தையும் குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. பத்தர ஷம்ஸ் இதா தலாத்தா வரும் அங்கா பிஹிம் தாத்ரி யமீனி வா வைதா கரபத் தக்ரலுஹும் தாத் ஷிமால் வஹும் பி பஜ்வத்தின் மின் ذلك من آيات الله من يهد الله وهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. الله سبحانه وتعالى தெளிவான முறையில் சொல்கிறார். அந்த குகையில 7 பேர் இருக்கிறாங்க, அதோடு வந்த மிருகமும் இருக்கிறது. மிருகத்தை விரட்ட கூட போகல, அதுவும் உட்கார்ந்துருச்சு, அதுவும் உள்ளே இருந்துருச்சு. ஆகவே மிருகத்தோடு அங்கு இருக்கிறார்கள். குகை வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, யாரும் உள்ளே செல்ல முடியாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த அந்த வாலிபர்கள் அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்று சொன்னால், அந்த குகையுடைய வாசல் வடக்கு பக்கமாக இருந்தது. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த குகையுடைய வலது பக்கமாகத்தான் சென்று கொண்டிருக்கு. சூரியன் மறைகின்ற பொழுது குகையுடைய இடது பக்கமாக இருக்கு. ஆக இந்த வாலிபர்கள் அந்த குகையுடைய பெரிய மண்டபத்தின் நடுவிலே தான் இருப்பதனால அந்த சூரிய வெளிச்சம், சூரியனுடைய சுடர், அவருடைய வெப்பம் இக்காரணம் கொண்டும் படாத முறையிலே ரப்புல் அந்த குகையிலே படுத்துறங்கிய 309 வருடம் படுத்துறங்கிய அந்த வாலிபர்கள் அல்லாஹுடைய நல்லவர்களை பாதுகாத்த வரலாற்றை குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, நீங்க எட்டி பார்த்தீங்க சொன்னா அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ற, நீங்க எட்டி பார்த்தீங்க சொன்னா எல்லாரும் முழிச்சிருக்கிற மாதிரி தான் விளங்கு, முழிக்கல அவங்க தூங்குறாங்க, முழிக்கிற மாதிரி தான் நல்லா காட்டி வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் வலது பக்கம் அவங்க புரண்டு படுத்தால் மறு வருடம் என்ன செஞ்ச இடது பக்கம் அல்லாஹ் புரட்டி வச்சார். காரணம் என்ன, மண் அவர்களை அழிக்காமல் இருப்பதற்காக வேண்டி, மண்ணினால் தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி நம்முடைய இஜ்ஜத்துபாரக்கால அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க அந்த தீனுடைய வாலிபர்கள் நம்முடைய இஜ்ஜத்துபாரக்கால இப்படி பாதுகாத்து விட்டு லவித்தலா தாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையை நீங்க எட்டி பார்த்தா உங்களுக்கு பயம் வந்து நீங்க வெளியே போயிருங்க என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில சொல்லுகிறது. மேலான அல்லாஹுடைய நல்லறியார்களே, இது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னால அந்த நாட்டுடைய மன்னராக ஃபைத்ரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரை வச்சான். இப்ப அந்த தக்யானிஸ் மன்னன் அழிஞ்சு போனான், அவனை பற்றி உள்ள ஞாபகம் இல்ல, அவருடைய சந்ததி கிடையாது, அந்த நாடும் போய்விட்டது, எல்லாமே போய்விட்டது. அதற்கு பின்னாலே அல்லாஹ் நம்மளுக்கு உணர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயத்தை வைத்தான். பைத்துரு சென்ற சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வருகிறார், நியாயமான ஆட்சி. அவருடைய சபையில இரண்டு விதமான விடயங்கள் இருந்துச்சு. என்ன, ஒரு ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க மரும நாள் இல்ல, ஒரு மனுஷன் அழிஞ்சதுக்கு பின்னால எப்படி அப்ப எழுப்புறது, முள்ளுந்தோல எல்லாம் அழிஞ்சு போச்சு, இதுக்கு பின்னால மனிதன் எழுப்பப்படுவானா என்று ஒரு கூட்டம். மற்ற கூட்டம் என்ன சொல்லுவாங்க, இந்த மருமை ஒன்று இருக்கு, இது அல்லாஹுடைய கட்டளை கொள்கை அதுதான் சொல்லுவாங்க. இந்த பைத்துரு சென்ற மன்னர் கூட அந்த இஸ்லாமிய கொள்கையா இருந்தார், மருமை ஒன்று இருக்கேங்கிறத இருந்தார். இருந்தாலும் இந்த மக்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இதுக்கு ஒரு ஆதாரத்தை நீ காட்ட மாட்டியா, மருமை உண்டு, மருமையை அல்லாஹ் விசாரிப்பானே என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரத்தை நீ தரமாட்டியா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அடிக்கடி அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொண்டே இருப்பாரு இந்த பைத்துரு சொல்லக்கூடிய மன்னர். அல்லாஹுடைய உதவி வந்து விட்டது, மருமை உண்டு என்பதை அல்லாஹ் வழிகாட்டக்கூடிய நிலைமை வந்து விட்டது. இந்த சமயத்தில் அந்த காட்டிலே உடைக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அதாவது அல்லியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடு வைக்கக்கூடிய இடையே தன்னுடைய ஆடுகளை வைப்பதற்காகவே அந்த குகையுடைய வாசலை உடைச்சுட்டார். உடைச்சுட்டா அல்லாஹ் அப்ப கூட காட்டல, மறுபகுதியில தான் வாலிபர் இருக்கிறார். இவர் உடைச்ச உடனே வாலிபர்கள் முடித்துக் கொண்டார்கள். முடிச்சு பார்த்தா எல்லாரும் மலர்ந்த முகத்தோட, சிரித்த முகத்தோட, எத்தனை 309 வருஷத்துக்கு பின்னால முடிச்சு பார்க்கிறாங்க. முடிச்சு பார்த்தா அவங்க ஒருவர் ஒருவர் கேட்கிறாங்க, கால காயிலும் மின்னும் கம் லபிஸ்தும் காலு லபிஸ்தனா யோமன் அவுபால யோம், நாங்க எவ்வளவு காலம் இந்த கோயில தங்கினோம், இல்ல நாங்க அதாவது தூங்க செல்லுகின்ற பொழுது சூரியன் உதயமாவிச்சு, நாங்க ஒழும்புக்குள்ள சூரியன் மறைகிற மாதிரி இருக்கு, அதனால நாங்க ஒரு நாள் தான் தங்கியிருக்கேன். சிலர் சொன்னாங்க ஒரு நாள் இல்ல, ஒரு அரை நாள் தான் தங்கி இருக்கணும், ஆனா அவங்களோட நாம என்ன கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு, அதுல ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தக்கியானஸ் இருக்கிறாரு, அவர் தக்கியானஸுக்கு பயந்தான் நம்ம இங்க வந்தோம். ஆகவேதான் அவர் என்ன செஞ்சாரு, தனத்தை நீக்கக்கூடிய அந்த சகோதர கம்லிஹா என்பவரை கல்லியை கொடுத்து அனுப்பினாருக்கும் இதற்கும் ஹாதி தக்கியானு கம்லிஹ, நீங்க உங்களுடைய பணத்தை கொண்டு வை. 309 வருடங்களுக்கு முன்னால உள்ள அந்த தக்கியானு சென்ற அரசனுடைய பொறிக்கப்பட்ட சின்னம் பொறிக்கப்பட்ட பணம், அந்த பணத்தை கொடுத்து வெளியே போய் சாமம் வாங்கிட்டு வாங்க. கொலியத்தால் அர்த்தம் நீங்க என்ன செய்யணும், நம்ம நியாயமா நடந்து கொள்ளணும், அரசன் கேள்விப்பட்டான் எங்களுக்கு அநியாயம் செய்வான். வலா இசீரன் நபிக்கும் மகதா, யாருமே அறியாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். இவர் போய் வெளியே பார்க்கிறாரு, ஊர் மாற்றம் ஆயிருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எல்லாரும் கதைச்சு கொள்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கதைச்சாத்தானே இந்த மன்னன் கொண்டு விடுவானு, என்ன மாற்றம் அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சாரு, தம்லீஹா போய் என்ன செஞ்சாரு, போது இடங்கள்ல ஒரு ஒரு இடத்துல அந்த பணத்தை கொடுத்து ஏதாவது சாமான் தாங்கல அப்படின்னு கேட்டா அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு மேலே கீழே முழிக்கிறார். இவரை பார்த்துக்கிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு போனார். இவருக்கு அல்லியன் என்ற அந்த அந்த தம்லீஹா என்ற சகோதரருக்கு பயம் வந்துருச்சு, நம்மளை கொண்டு போய் அந்த அரசனத்தான் கொடுப்பானோ தெரியல அப்படின்னு பார்த்தா அல்ல, ரெண்டு அதிகார இடத்துல போய் அவரை கொடுத்தாரு. கொடுத்து அவங்கள கொடுத்துட்டு என்ன செஞ்சார் என்று சொன்னால், அதாவது அந்த அதிகாரிகள் ரெண்டு பேரும் உங்களிடத்துல கேட்கிறாங்க, இந்த அதிசயமான புதையல் எங்கிருந்து கிடைச்சு, இது புதையல் அல்ல, நாங்க வச்சிருக்கக்கூடிய பணம், அப்படியா நீங்க யாரு, நாங்க குகையில தங்கின ஆக்கள் அப்படி நினைச்சு வரலாறு சொல்ல ஆரம்பிச்சார். இப்ப அதிகாரிக்கு வழங்கி போச்சு, அல்லாஹ் நிச்சயமா மறுமை உண்டு, 309 வருட காலம் தூங்கின அந்த வாரிகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான் என்று வழங்கி போய்விட்டது. அவர்களோடு சென்றார்கள். அதற்கு முன்னாடியே அந்த தம்லீஹா போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த என்ன செஞ்சாரு, இந்த ரெண்டு அதிகாரிகளுக்கு உள்ளே போகிறார்கள். அங்கே போன உடனே அங்கே எல்லா விடயங்களும் அங்கே சொல்லப்பட்டது. அந்த சமயத்தில் அந்த நாட்டை ஆட்சி செஞ்ச அந்த மன்னருக்கு கூட அறிவிக்கப்பட்டது. அந்த மன்னர் ஓடி வந்தார். ஏன், அவர் அல்லா இடத்துல கேட்டார் இல்லையா, யா அல்லாஹ் மறுமறால் ஒன்று இருக்கு, அதை காட்டித்தர மாட்டியா, அதுக்கு ஆதாரத்தை காட்ட மாட்டியா, அல்லாஹ் காட்டி தந்து விட்டான் என்று சந்தோஷத்தில் அல்லாவுக்கு நிறைய சிந்தி செய்தார். அந்த வாலிபர்களை கட்டி முகர்ந்து கொண்டார். கடைசியா அந்த வாலிபர்கள் சொன்னாங்க, மக்களே அல்லாட உதவியினால நீங்க சென்று விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இன்ஜினியனுடைய ஆபத்துக்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போனார்கள். அப்படியே அல்லாஹுடைய கிருபையினால் அவர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதற்கு பின்னாலே அந்த மன்னர்கள் என்ன செய்யற இடத்தை ஒரு அழகான தங்கப்பட்டியில வச்சு உங்களை அடக்கம் செய்யும் என்று கூட நினைச்சாங்க. கனவிலே வந்து சொன்னாங்க, இந்த மண்ணிலே வச்சிருங்க, அந்த மண்ணிலே நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி கடைசியா மரப்பட்டியில வச்சு அப்படி அடக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பின்னாலே அந்த இடத்தை எப்படி செய்வது என்று சொல்லி ஒரு முறை வந்துச்சு. அந்த சமயத்தில் சிலர் சொன்னாங்க ஒரு கட்டிடத்தை கட்டுவோம் என்று சொல்லி, முஸ்லீம்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல ஒரு அழகான பள்ளிவாசல ஞாபகார்த்தமா கட்டுவோம் என்று சொல்லி நினைத்தாலையும் மசிதா, முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தார்கள், சொன்னார்கள் அந்த இடத்திலே பள்ளியை கட்டுவோம் என்று சொல்லி, பள்ளி கட்டப்பட்டது. அல்லாஹுடைய கிருபையினால, அல்லாஹுடைய கிருபையினால மறுமை உண்டு என்பதை அல்லாஹ் 390 வருடங்களுக்கு முன்னால் வெளிக்காட்டி விட்டான். மேலானவர்களை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறேன். இப்படியான அஸ்ஹாபுல் கௌஃபை பார்க்க வேண்டாம் என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லியிருந்தாங்க. முஆவியாவுடைய காலத்தில் அந்த முஆவியா என்ன செஞ்சார் என்று சொன்னால், தன்னுடைய படையை கொண்டு செல்கின்ற சமயத்தில் அந்த குகை பக்கமாக போகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது இந்த இடத்துல போக வேணாம், எட்டு பார்க்க வேணாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பயத்தால போயிடுங்க, அதனால ரசூலுல்லாஹ் விடவுமா நாங்க மிஞ்சினாக்கள், ஆகவே அந்த இடத்தை நாங்க பார்க்காம இருக்கிற வரைக்கும் நல்ல வேண்டு சொல்லி ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. முஆவியா அதையும் மீறி சில மக்களை அடிக்கிறார்கள், நெருப்பு காட்டு வந்து அப்படியே பொசிக்கப்பட்டதா தப்சீர் ஹாஜினிலே இந்த அழகான வரலாறு அழகான முறையில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மார்க்கம் தேவையில்லை, சரியாக்கு தேவையில்லை, மார்க்கத்திற்கு அப்படி நடக்க முடியாது, காலத்துக்கு ஏற்றபடிதான் நாகரிகம் நடக்க வேண்டும் நினைக்கிறீங்களே, தந்தை சிந்தனையோடு நடக்க வேண்டிய வரலாறை அல்லாஹ் இந்த சூரத்தில் கவு மூலமாக சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, மறுமை நாளுடைய அடையாளங்களை ஒன்றுதான் தஜ்ஜால் வருவது, அந்த தஜ்ஜாலுடைய சித்தனாவில் இருந்து பாதுகாப்பதற்கு கூட இந்த சூரத்திற்காக ஆரம்ப வசனம் அல்லது கடைசி வசனங்களை நீங்கள் மனநம் சொன்னால் அடிக்கடி ஓதுகின்ற பொழுது அந்த தஜ்ஜாலுடைய சித்தனாக்கில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற கருத்தையும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி இந்த ஹுத்பாவுடைய விடயத்தை முடித்துவிட்டு இதோடு சம்பந்தப்பட்டுள்ள விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுத்பாக்களை சொல்வோம். அண்மையிலே சில வருடங்களுக்கு முன்னாலே ஒரு வைத்தியர், ஒரு டாக்டருடைய தந்தையார் வஃபாத்தாகிவிட்டார். ஜனாசா கொண்டு வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசா தொழுவிக்கிறது யாரு என்று சொன்னால் குடும்பத்தினர் தொழுவிப்பு தான் சிறப்பு. குளிப்பாட்டுகின்ற விடயம், ஜனாசா தொழுவிக்கின்ற விடயங்கள்ல உறவினர்கள் கலந்து கொள்வதுதான் சிறப்பு. அதான் ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடிய விடயமும் அதான். ஏனென்று சொன்னால் ஜனாசாவில் சில இரகசியமான விடயங்களை அவர்கள் மறைத்துக் கொள்வார்கள். சிலர்கள் புரட்சி மனுஷனை விட்டா சில நேரங்களில் ஹோபான்னு வெளியே சொல்லிடுவாங்க. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது. ஆகவே ஜனாசாவை கொண்டு வைக்கப்பட்டால் வைத்தியர் யாருக்கு தொழுவிக்க தெரியல. ஒருவரை அழைச்சி தொழுகை முடிந்து விட்டது, அடக்கமும் செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் அந்த வைத்தியர் அழ ஆரம்பித்து விட்டார். அந்த டாக்டர் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். சிலர்கள் சொன்னாங்க, என்ன செய்யறது, அல்லாட ஏற்பாடுல வஃபாட்டா போயிட்டாங்க, நீங்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய தந்தையுடைய மௌத்துக்காகவே நான் அறவில்லை, ஆனால் என்னை ஒரு வைத்தியராக எம்பிபிஎஸ் ஆக படித்து வைத்த இந்த தந்தையார் ஒரு நாலு தக்பீரை தொழுவிக்கிறதுக்கு எனக்கு படிக்கலையே, அந்த நிலைமைக்கு நான் ஆளாகவில்லையே, என்னுடைய தந்தைய கடைசி நேரத்தில் கூட அவருக்காக கையேந்தி துஆ செய்து நாலு தக்பீர்களை ஓதி என் தந்தையை வழி அனுப்புவதற்கு எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, இந்த மார்க்கம் கூட எனக்கு இல்லையா என்ற கவலையில நான் அழுகிறேன் என்று சொல்லி சொல்லியிருப்பாங்க என்று சொன்னால், இன்றைக்கு சொல வந்தா கூட என்ன செய்யறாங்க, சில இடங்களில் பார்க்கிற ஜனாதா கொண்டு வச்சா சிலரே கபரடி தான் போறது, சொல்லவாரல பள்ளிக்கு வரல. அந்த கபருல என்ன முன்கமைக்க வாரத்துக்கு இடம் இருக்கா, அகலம் போதுமா நீளம் போதுமா, இதை பார்க்கத்தான் போறது. ஏங்க வந்தா என்ன, ஒரு சபை நடக்கிறது, அந்த சபையில என்ன நடக்கிறது, ஒரு கல்யாணம் நடக்கிற போறீங்க, ஹிஜாபு கபில் எப்படி சொல்லிக் கொடுக்கறாங்க, எப்படி மக்கள் நடந்து கொள்றாங்க, எப்படி துவா செய்யறாங்க, இதை பார்ப்பது கிடையாது. எங்கேயாவது ஒரு தூண்ல உட்கார்ந்து கொண்டு இல்லாத அநியாயங்கள் பேசுறது. அண்மையில ஒரு ஜனாதாபிலே கலந்து கொண்டேன், கபிரஸ்தானத்திலே ஜனாதா அடக்கம் பெற்று மண் போடுகிறார்கள். சில வாலிபர்கள் பின்னாலே நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் அண்மையான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குர்ஆனின் மூலமா நிறைய படிப்பினைகளை தந்திருக்கிறான். இவைகளை பெற்று அல்லாஹுடைய அருமையான மார்க்கத்தை சீரான முறையிலே பின்பற்றி அல்லாஹுடைய சிறப்பான அந்த விடயங்களை அழகான முறையிலே பின்பற்றக்கூடிய மக்களை ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இம்மனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இறக்கமுள்ளையா அல்லாஹ், உன்னுடைய மாபெரிய குதிரத்தினால் அருமையான மார்க்கத்தை சென்று நடக்கக்கூடிய வழிகளை நீ காட்டி தந்திருக்கிறாயே, அந்த முறையில் நடக்கக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் தந்தருள்வாயா. எங்களுடைய சிறுமையா இருந்தாலும் சரி, இளமையா இருந்தாலும் சரி, முதுமையா இருந்தாலும் சரி, அத்துணை காலங்களிலும் உனக்கு பொருத்தமான முறை நடக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆட்சி அருள் புரிவாயா. இந்த நாட்டிலே சகலை இன மக்களும் ஒற்றுமையோடு வாழனை கிருபை செய்தருள்வாயா. உன்னுடைய கிருபையினால் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை, உயிர்களை, பெண்களுடைய மானங்களை, உடைமைகளை, வணக்க ஸ்தலங்களை நீயே பாதுகாத்தருள்வாயா. இறுதி மூச்சை களிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. உடைய கபர்களை வெளிச்சம் விசாலம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா. நாளை மரம நாளை உன்னுடைய திருக்காம் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை தந்தருள்வாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.